வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
சென்றல்
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். உறவுகள் மேம்பட இல்லங்கள் தோறும் நல்ல உள்ளங்கள் தோறும் என மக்களிடையே உறவுகள் மேம்பட வேண்டும். உறவுகளில் வளர்வுரை மட்டுமே வேண்டும், அவற்றில் தேய்மானம் ஏற்படக்கூடாது. அந்த உறவு நிலவில் தேய்பிரையும் இருக்கக்கூடாது. உறவுகளில் விரிசல்கள் ஏற்படுவதையும் அவை உடைவதையும் தடை செய்தே ஆக வேண்டும். உறவுகளை பொறுத்தவரை ஆக்கம் அதிகரிக்கலாம், காத்தல் சிறப்பாகலாம். கழித்தலுக்கும் அழித்தலுக்கும் இடமே இருக்கக்கூடாது. சட்டம் போல இதை சொல்வது எளிதாகலாம், ஆனால் செயல்படுத்த வேண்டும். சொல்லொன்று செயல்வேறு என்றானால் பயன் ஏற்படாது அல்லவா? ஆகவே சொல்லும் செயலும் உறவை வளர்ப்பவையாகவே இருக்கட்டும். அதற்கு என்னென்ன செய்யலாம்? நானே பெரியவன், நானே சிறந்தவன், நானே அனைத்தையும் அறிந்தவன், உனக்கு என்ன தெரியும் என்று அகந்தே அகற்றுங்கள். அர்த்தமின்றியும் பின்விளவு பற்றியும் உணர்வின்றியும் பேசிக்கொண்டே இருப்பதையும் விடுங்கள். எந்த காரியமானாலும் எந்த பிரச்சனையானாலும் நாசுக்காக கையாளுங்கள். நன்றி, வணக்கம்.
உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது வேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரம பதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி அணியாத வைரம் போல அந்த வானம் இருக்கும் மேல. மாறி வர வருடங்கள் ஓடி விட இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் வீரலில் சேர்த்திடும் உன்னே நழில் கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று ஓ தோள்களில் உன் மூச்சு இழகிறதென்று. தனத்தாரன தரணம் தம் தனத்தாரன தரணம் தம் தனத்தாரன தரணம் தம் தனத்தாரன தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்ல உலகத்தை காட்ட சொல்ல புதுவிடம் புது மேகம் தேடி போவோம். பிடித்ததை வாங்க சொல்லு வெறுப்பதை நீங்க சொல்லு புது வெள்ளம் புதுவாறு நீட்டி பார்த்தோமே. இருவரும் பகல் இரவு ஒரு வெயில் ஒரு நிலவு தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரம பதம் விழுந்த பின் உயர்வு வரும் நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழ அழியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழ அழியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பொன்மொழி. என் தந்தை மன்னிக்கும் பண்பு, என் தாய் பக்தி, என் சிறிய தந்தை உண்மை, என் தம்பி அன்பு, என் அண்ணன் கருணை, என் மகன் பொறுமை, என் வேலைக்காரி அமைதி, என் பணியாளன் அறிவு, என் எஜமானன் இறைவன். மொத்தத்தில் நட்குலங்கள் எமது உறவினர்கள். இந்த பொன்மொழி விதுர நீதியிலிருந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு விதுர நீதியிலிருந்த ஒரு பொன்மொழி. காமம் கோபம் பேராசை இம்மூன்றும் நரகத்தின் வாயில்களாகும். ஆண்டவனிடமும் அரசனிடமும் நமது கோபம் செல்லாது. அந்தணரை கோபித்தால் சபிப்பர். முதியவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் போன்ற பலவீனமானவர்களை கோபிப்பது ஆண்மையும் அழகும் அற்றது. நாம் யாரையும் ஏசவும் அவமதிக்கவும் கூடாது. நீசர்களை சார்ந்து வாழக்கூடாது. யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. அறவழியே பின்பற்ற வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். பிறரை கீறுவது போன்ற கடுஞ்சொற்களை ஒருபொழுதும் கூறக்கூடாது. தன்னை பிறர் ஏசினாலும் தாக்கினாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். எவன் பிறரை இகழ்வதில்லையோ தன் சார்பில் யாரும் பிறரை இகழவோ தாக்கவோ அனுமதிப்பதில்லையோ அத்தகைய பொறுமைசாலி தன்னுடன் வசிக்க வேண்டுமென்று தெய்வமும் விரும்பும். இதுவும் விதுர நீதியிலிருந்து ஒரு பொன்மொழி. அடுத்ததாக ஒரு நகைச்சுவை. அதிர்ஷ்டம் கவிஞர் ஜோதி எழுதியது. பிறந்த பையன் கொள்ளைக்காரனாய் வருவான் என்று சோதிடர் சொன்னதும் அப்பனுக்கு அளவிலா மகிழ்ச்சி. மகன் மந்திரியாவான் என்று பிறந்த பையன் கொள்ளைக்காரனாய் வருவான் என்று சோதிடர் சொன்னதும் அப்பனுக்கு அளவிலா மகிழ்ச்சி. ஏன் மகன் மந்திரியாவான் என்று? இதை எழுதியவர் கவிஞர் ஜோதி. அடுத்ததாக இலங்கையில் உள்ள திருக்கோணமலையை பற்றி சில ருசிகரமான தகவல்களை தொகுத்து அளிக்கின்றோம். உலகில் மிகவும் சிறந்த இயற்கை துறைமுகங்களில் திருக்கோணமலை 5வது இடத்தை வகிக்கின்றது. ஒரு பிரிட்டிஷ் கடற்படையின் ஒரு தளபதி ஹொரேஷியோ நெல்சன் என்பவர் உலகின் சிறந்த துறைமுகம் என திருகோணமலையை குறிப்பிட்டார். துறைமுகத்தில் 53 கிலோமீட்டர் கடற்கரை உள்ளது. அது 3 பக்கமும் மலைகளால் காப்பாற்றப்பட்டு ஒரு இயற்கை துறைமுகமாக விளங்குகின்றது. திருகோணமலை என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம். உண்மையில் திருகோணமலையின் பெயர் திருகுணமலை, அதாவது புனிதமான, குணம் என்பது கிழக்கு திசை, கிழக்கு திசையில் இருக்கும் புனிதமான மலை. இதுதான் பண்டைய நாளில் திருகோணமலையின் பெயர் திருகுணமலை. ஆனால் நாளடைவில் அந்த பெயர் மாறி இன்று திருகோணமலை என்று வழங்குகின்றது. இது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், சிங்களவர்கள் இன்னும் திருகோணமலையை திருகுணாமலை என்று கூறுவார்கள். அது அந்த பழம்பெயரை எடுத்து காட்டுகின்றது. முதலில் திருகோணமலையை ஒல்லாந்தர்களும் அதன் பின் ஆங்கிலேயர்களும் கைப்பற்றினார்கள். ஆங்கிலேயர்கள் 1795 அந்த துறைமுகத்தை கைப்பற்றினார்கள். ஜப்பானியரின் குண்டு வீச்சில், அதாவது ஏப்ரல் 1942 பலவிதமான விமானங்களின் தாக்குதலுக்கு துறைமுகம் உட்படுத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் 2 கப்பல்கள் மூழ்கின. சில முக்கியமான இடங்கள் திருகோணமலையில் பிரதிக்கோட்டை, ஒரு ஆங்கிலேய பிரபு பெயரால் இந்த கோட்டைக்கு பெயர் வழங்கப்பட்டது. இந்த கோட்டையில் முக்கியமானது கோணேஸ்வரம் மலை. இந்த கோணேஸ்வரம் மலையில் பிரசித்தி பெற்ற சிவதலம் உள்ளது. இலங்கையில் உள்ள 5 முக்கிய சிவதலங்களில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயன் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த 5 தலங்களும் இருந்தன என்பது சரித்திர ஆசிரியர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். சுவாமி மலை, அதாவது ஒரு 112 மீட்டர் உயரமுள்ள இந்த மலையிலிருந்து பல அழகான காட்சிகளை காணலாம். அதில் உள்ள முக்கியமான ஒரு வெட்டு ராவணன் வெட்டு என்று கூறப்படுகின்றது. புராணங்களின் படி கோபம் கொண்ட ராவணன் தனது வாளால் மலையை வெட்டி இந்த வெட்டை உண்டாக்கினான் என்று கூறப்படுகின்றது. அதற்கு அதை மேலும் அது காதலர்களின் பாய்ச்சல் என்ற பெயரும் அதற்கு இருக்கின்றது. லவர்ஸ் லீப் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஏனென்றால் ஒரு ஒல்லாந்த பெண்மணி பிரான்சினா வேன் ரேட் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாள் என்று சரித்திரம் கூறுகின்றது. வேறு திருகோணமலையில் ஒஸ்டன்பர்க் கோட்டை, வெலிங்டன் ஹவுஸ் என்ற முக்கியமான சரித்திரம் முக்கிய வாய்ந்த இடங்களும் இருக்கின்றன. பழைய யாத்திரிகளான மார்க்கோ போலோ, டோலமி என்போர் இந்த துறைமுகத்தை கிறிஸ்துவத்துக்கு முன் 1000 காலத்துக்கு முன் வந்திருக்கின்றார்கள். மேலும் இலங்கேஸ்வரர் தேவர் என்ற சோழ மன்னன் 11ஆம் நூற்றாண்டில் இதை ஒரு துறைமுகமாக பயன்படுத்தினான். திருகோணமலைக்கு பக்கத்திலே கன்னியாய் சுடுநீர் கிணறுகள் இருக்கின்றன. 11 கிலோமீட்டர் தூரத்தில் திருகோணமலையிலிருந்து இங்கு 7 கிணறுகள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் சுடுநீர் உள்ளது. 29 டிகிரி சென்டிகிரேட் இருந்து 46 டிகிரி வரைக்கும் உள்ள கிணறுகள் இங்கே உள்ளன. இது வாத குடங்களுக்கு சிறந்தது என்று மக்கள் இங்கு வருகின்றார்கள். 7 கிணறுகள் எல்லாமாக இருக்கின்றன. புராணங்களின் படி ராவணன் பூமியை 7 தரம் தனது வாளால் குத்தினான் என்றும் அதனால் இந்த கிணறுகள் தோன்றின என்றும் கூறுகின்றன. நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. வணக்கம்.
இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ இதுவரை நடித்தது
என்ன பாடம் இலக்கணம் மாறுதோ. முல்லை இன்றென்ன வாசம் காற்றான ராகம் ஏன் இந்த கானம் வெண்மேகம் அன்று கார்மேகம் இன்று யார் சொல்லி தந்தார் மழைக்காலம் என்று மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ இலக்கணம்
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். உலகில் பேசப்படுகின்ற சித்திரங்கள் பேசும் சித்திரங்கள் நிறையவே உண்டு. ஒரு வரை கலைஞனின் வெளிப்பார்வை அவனது உள்ளுணர்வின் விவரிப்புகளை தெரிவிக்கும். பார்க்கும் பொருள் மேல் கொள்ளும் ஆவலான ரசனை ஒரு சித்திரமாக பின்னாளில் உருவாகலாம். எந்த பாடலை சொல்ல வருகின்றேன் என்பதை ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஆம், நீங்கள் நினைத்ததும் நான் சொல்ல வருவதும் ஒரே பாடலைத்தான். ஷபாஸ் மீனா என்ற திரைப்படத்திற்காக கோமா பாலசுப்ரமணியம் பாடலை இயற்ற டிவி லிங்கப்பா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள சித்திரம் பேசுதடி என்ற சிந்தை மயங்குதடி அழகிய பாடல். கேட்போரை நின்று ரசித்து செல்ல வைக்கும் பாடல். காதலில் மயங்கும் ஆணும் பெண்ணும் தம் உள்ளத்து உணர்வுகளை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளாத நிலையில் காதலன் வரைந்த அவளின் சித்திரம் அவனுடன் பேசுகிறதா? அதனால் அவன் சிந்தை மயங்குகிறது. அந்த மயக்கத்தில் அதனுடன் பேசுவதே பாடல் சொல்லும் கதை. என்மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். என்மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இன்னமும் ஊமையைப் போல் மௌனம் ஏனடி தேன்மொழியே. இன்னமும் ஊமையைப் போல் மௌனம் ஏனடி தேன்மொழியே. எல்லாம் அறிந்தும் ஏன் என்னுடன் பேசாதிருக்கின்றாய்? இந்த அழகிய பாடலை சுவைக்க உங்களை அழைத்து விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி, என் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, என் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, முத்துச்சரங்களை
சிவத்தின் இன்றைய சிறு உரையோடு இறுதி நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
மனம்ங்கிறது என்ன? ஒரு நான் எப்பவுமே கொஞ்சம் விளையாட்டா கதை சொல்லிட்டு தான் சொல்வேன். போதி தர்மர்னு ஒரு ஞானி இருந்தார் இல்லையா, அவரு சீனா அரசர் ஊ அவரை சந்திக்கிறதுக்கு போறார். அப்ப அவர் சொல்றாரு, என் மனசு எனக்கு ரொம்ப சங்கடத்துல இருக்குங்க, என் மனசு எனக்கு ரொம்ப சங்கடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப போதி தர்மர் சொன்னார், நாளை காலையில 4 மணிக்கு நீ என்ன பண்ற, நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடு, மலை உச்சியில இருக்கிறேன், நீ என்ன பார்க்கவா, வரும்போது மனசு கண்டிப்பா கொண்டா, மனசை கையோட கொண்டா அப்படின்னு. இவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன இந்த ஆளு கிருத்தமா பேசுறான், மனசை கையோட கொண்டான்றான், 4 மணிக்கு வாங்குறான், யாரையும் கூட்டிட்டு வராத, தனியாவான்னு சொல்றான் அப்படின்னு ரொம்ப கவலையா. மறுநாள் காலையில ஆனா போனும் போனும்னு தோணி போச்சு. திருப்பி திருப்பி அந்த வார்த்தை ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. பரப்பு 4 மணிக்கு போன உடனே பெரிய தடியோட நிக்கிறாரு. அவர் கேட்டாரு, மனசு வந்திருக்குதா, நீ போக்க, உன் மனசு எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு, எனக்கு இப்ப நீ மனசு எங்க இருக்குன்னு பாத்துட்டு காட்டு. இந்த தடியால ஒரு கோடு போடுற பாரு, அவ்வளவுதான் எல்லாம் சரியா போடும். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, மனசு எங்க இருக்குன்னு எப்படிங்க காட்டுறது அப்படின்னா. அதான் சொன்னாரு, மனம் என்பது உள்ள இருக்கிறதா பாடா படுத்துறதா ஒரு உணர்வு இருக்கும், அது எங்க இருக்குது அப்படின்னு நீ ஒத்து பார்க்க ஆரம்பிச்சா அது காணாம போயிடும். இது வந்து ஜென்ல ஒரு பெரிய கருத்து. நீ அதை ஒத்து பார்க்க ஆரம்பிச்சா அது காணாம போயிடும். நமக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம் இதெல்லாம் இருக்கும். நாம் அதை ஒத்து பார்க்கணும். ஏன் அது எங்க இருக்குது, அது எங்க இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு, ஒத்து பார்க்க ஆரம்பிச்சா அறிவு விழித்து கொள்ள தொடரும். இதை தவிர நீங்க ஏதாவது பிராக்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிராணாயாமம் சொன்னேன், பிராணாயாமத்துடைய பிரின்சிபிள் இப்ப என்னன்னு சொல்றேன். மனதுக்கும் நம்முடைய மூச்சு காத்துக்கும் தொடர்பு உண்டுங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது, பயம் இருக்கிற போது உங்க மூச்சு காத்த கவனிச்சிங்கன்னா அருந்து 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 வரும். கோபம் இருக்கிற போது உங்க மூச்சு காத்த கவனிச்சிங்கன்னா வெப்பமா வரும். உங்களுக்கு வந்து காமம் மேலோங்கி இருக்கிற காலத்துல இந்த மூச்சு காத்த அப்சர்வ் பண்ணா ரொம்ப வெப்பமா இருக்கும். இப்படி சங்கிலி சங்கிலியா இருக்கும், தொடர்ச்சியா வரும், அடர்த்தியா வரும், சன்னமா வரும் மூச்சு காத்து. என்ன சொல்றாங்க, உன் மனசுக்கும் மூச்சு காத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. வாசம்னாலே வசித்தல், சுவாசம்னா விசேஷமாக வலித்த வசித்தல். சுவாசம்ங்கிறதுக்கு என்ன தான் அர்த்தம். சோ நீங்க என்ன மாதிரியான உணர்வோடு இருக்கிறீங்களோ அதுக்கு பொறுத்து உங்களுக்கு மூச்சு காத்து வரும். நீங்க என்ன மூச்சு காத்துல இருக்கீங்களோ அதை மாத்திட்டீங்கன்னா, ஒரு ஒழுங்கான ரித்தத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, நம்ம இன்ஹெல் பண்ற காத்து இருக்கு இல்லையா, அந்த இன்ஹெல் பண்றது 1 2 3 4 பேஸ் இது, இல்ல 1 2 3 4 5 6 அப்படி நீங்க ஒரு கணக்கோட உள்ள இழுத்து, கணக்கோட உள்ள நிறுத்தி, கணக்கோட வெளியில விட்டு, கணக்கோட வெளியிலயும் நிறுத்தணும். 1 2 3 4 5 உள்ள இழுக்கிறோம், 1 2 3 4 5 உள்ள நிறுத்துறோம், 1 2 3 4 5 வெளியே விடுறோம், 1 2 3 4 5 வெளியே நிறுத்துறோம். நான் சொல்றது பேசிக். கொஞ்சம் முடியுமா 6க்கு போறோம், முடியுமா 7க்கு போறோம், 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் அலௌடு அப்படின்னா. இந்த மாதிரி பண்ணோம்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பழைய நினைப்பு போய் வேற நினைப்பு வந்துடும். ஏன்னா மூச்சு மாறின உடனே என்ன கேட்டீங்கன்னா தாட் மாறி. சோ நம்முடைய மனசை மாத்துறதுக்கு மூச்சு பயிற்சி முக்கியம். அப்புறம் அறிவு பூர்வமா ஒரு காரியத்தை யோசிக்கிறது. இப்ப நான் முதல்ல சொல்லி கொடுத்த பாருங்க, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிக்கிறது. அப்ப அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த பழைய கவலைகள்ல இருந்து நமக்கு மாறும். இதெல்லாம் ஆட்டிடியூட் ஷிஃப்ட்டுக்கு பயன்படும். ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய மனோநிலையிலிருந்து அடுத்தது இன்னொரு பகுதியை நோக்கி நம்ம நகர்த்துறதுக்கு மூச்சை மாத்தணும், அறிவுபூர்வமான வாழ்க்கைக்கு போகணும். உடற்பயிற்சி செய்யற போது சில விதமான ரசாயன பொருள் மூளையில சுரக்குது, அது பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற, ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற. நான் பார்த்த சில வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் எவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற. இப்ப இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் கூட பல சில டாக்டர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ் பிரெயின்ல வந்து அது சுரக்க ஆரம்பிக்குது. அது ஒரு பெரிய நன்மை தருகிறது. அந்த ஹாப்பி ஹார்மோன் சுரந்த உடனே நம்முடைய ஆட்டிடியூட் மாறி போகுது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம தோண ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வழிமுறைகள். சில உணவுப் பொருள் கூட இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்ட உடனே நமக்கு பிடித்த சில நல்ல உணவா தேர்ந்தெடுத்து அவங்க ஃப்ரூட் ஜூஸ்ல ஹெல்த்தை கெடுக்காத விஷயங்கள்ல சாப்பிட ஆரம்பிச்ச உடனே மைண்ட் ஷிஃப்ட் ஆகும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
போய்விடு இரவே.